தம்பி, நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள். அவரை காத்து நிற்பதாக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள். ஆனால் எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த இறுதி போரில் ஆதித்த கரிகாலன் வெற்றி பெற்று விட்டான். அதற்கு காரணம் ஒரு பெண் பிள்ளையின் மூடத்தனம்தான். அவள் தன்னுடைய மோக வலையின் சக்தியில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த சோழகுல நாகப்பாம்பை தன்னால் படம் எடுத்து ஆட செய்ய முடியும் என்று நம்பினாள். ஆதித்த கரிகாலனை ஆட்டுவிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது என்று அவள் நம்பினாள். அதையெல்லாம் தாண்டி வீரபாண்டியரை ஆதித்த கரிகாலன் கொன்றுவிட்டான். கொன்றதோடு மட்டுமில்லாமல் வீரபாண்டியரின் தலையை தஞ்சாவூர் முழுக்க ஊர்வலமாக செய்திருக்கிறான். இதையெல்லாம் சொல்ல சொல்ல அவர்களுடைய கண்கள் சிவந்து கொண்டே சென்றது. வீரபாண்டியரை எங்களால் உயிர்ப்பிக்க முடியாது. அவ்வளவு சக்தி என்னுடைய மந்திரத்திற்கு கிடையாது. ஆனால் அவரை கொன்றவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழி வாங்குவோம். சோழகுல வர்க்கத்தையும் அதனை சேர்ந்தவர்களையும் அனைவரையுமே நாசம் செய்வோம் என்றெல்லாம் சபதம் செய்து கொண்டோம். உடனே வந்தியத்தேவன் கேட்டான், ஒருவேளை சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு என்ன செய்வாய் என்று கேட்க, எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சூட்ட சொல்கிறாளோ அவனுக்கு சூட்டுவோம் என்று ரவிதாசன் சொல்ல, யார் உங்கள் மகாராணி என்று கேட்க, ரவிதாசன் சொன்னான், பழுவூர் இளையராணியாக நடிப்பவள்தான் எங்கள் மகாராணி என்று. பழுவூர் ராணிக்கும் வீரபாண்டியன் மரணத்திற்கும் என்ன தொடர்பு என்று வந்தியத்தேவன் கேட்க, போரில் காயம்பட்டு கிடந்த வீரபாண்டியனை தான் காப்பாற்றுவதாக அவள் வாக்களித்தாள். ஆனால் அதை அவள் நிறைவேற்றவில்லை. அவளை துரோகம் செய்துவிட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்து நினைத்தோம். பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிரோடு விட்டோம். இன்று வரை அவள் அந்த வாக்கை நிறைவேற்றி வருகிறாள். அவளுடைய உதவி இல்லாமல் நாங்கள் இவ்வாறு செய்திருக்கவே முடியாது என்றெல்லாம் ரவிதாசன் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட பிறகு வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான், ஒருவேளை இளவரசரை பார்க்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை குந்தவையை பார்க்காமல் இருந்திருந்தால், ஆதித்த கரிகாலனை சந்திப்பதற்கு முன்பாக ரவிதாசனை சந்தித்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து சோழகுலத்தை அழிப்பதற்காக கூட அவன் முடிவெடுத்திருப்பான். ஆனால் இப்பொழுது அவனுடைய மனதில் அருமை நண்பனாக இளவரசர் இருக்கிறார். காதலியாக மனதில் குந்தவை எண்ணிக்கொண்டிருக்கிறான். எனவே அவர்களோடு சேர அவன் விரும்பவில்லை என்று சொன்னான். அப்படியும் ரவிதாசன் விடவில்லை. ஒருவேளை என்னோடு நீ சேர்ந்து கொண்டால் சோழகுலம் அழிந்த பிறகு, பழுவேற்றர்களும் அழிந்த பிறகு, சோழகுலத்தை அழித்து அந்த மதுராந்தகரையும் அழித்து அந்த கிழவன் பழுவேற்றையர் அவனையும் அழித்து ஒருவேளை நீ கூட ஒரு புதிய சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக ஆகலாம். நன்றாக யோசித்து சொல் என்று சொல்ல அப்பொழுதும் வந்தியத்தேவன் அதை நிராகரித்து விட்டான். உடனே ரவிதாசனும் தேவராளனும் வந்தியத்தேவனை என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டே அந்த கப்பலின் மறுமுனைக்கு செல்கிறார்கள். இவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதற்கு முன்பாகவே கப்பலில் இருந்த அரேபியர்கள் அனைவரையுமே ஒருபுறம் ரவிதாசனும் கூட்டாளியும் சேர்ந்து கொன்று விட்டார்கள். இப்பொழுது கப்பலில் அவர்கள் மூன்று பேர் மட்டும்தான் இருந்தார்கள். வந்தியத்தேவன் மனதில் தப்பிக்க முடியாது என்று தெரியும். ஏனென்றால் அவர்கள் இருவரையும் தாக்குவதற்கான பலம் அவனுடைய கையில் இல்லை. அந்த முழு பலத்தையும் அரேபியர்களை அழிப்பதற்காக அவன் தலைவழித்து விட்டான். இறைவன் காப்பாற்றட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் எதிர்பாராத விதமாக ரவிதாசனும் தேவராளனும் அந்த கப்பலில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு துணை படகை எடுத்துக்கொண்டு கடலில் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் ஏன் நம்மை கொல்லாமல் செல்கிறார்கள், என்ன காரணம் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது சிறிய படகில் சென்று கொண்டிருந்த ரவிதாசன் சொன்னான், உன்னை நாங்கள் கொல்ல தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுழற்காற்று ஏற்பட்டுவிடும். அதில் பெரும் புயல் ஏற்படும். மழையும் அதிகரிக்கும். இந்த படகோடு சேர்ந்து சமுத்திரராஜனுக்கு நீ இரையாகி விடுவாய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் கோடிக்கரையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய மனதில் வேறொரு திட்டம் இருந்தது. எப்படியாவது வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக இளவரசர் இங்கு வருவார். அவர்கள் இருவரும் இலங்கையில் இருக்கும் பொழுது இளவரசரை கொல்வதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அதை அனைத்தையுமே ஊமேராணி வந்து கெடுத்து விட்டாள். ஆகவே இந்த கடலுக்குள் இவர்கள் மூவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஊமேராணி வரவே இல்லை. ஆக வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக இளவரசர் இந்த கப்பலுக்கு வந்தால் அவரையும் சேர்த்து சூறை காற்றோடு மழையோடு இந்த சமுத்திரராஜன் முழுங்கி விடுவான் என்று எண்ணிக்கொண்டுதான் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடியே அந்த நிகழ்வு நடந்தது. அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அந்த கப்பலில் தனி ஆளாக வந்தியத்தேவன் இருந்தான். அவனை சுற்றிலும் கருமேகம் சூழ்ந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இருளும் சூழ ஆரம்பித்தது. ஒரு மிகப்பெரிய மழை வருவதற்கான அனைத்து அறிகுறியும் அங்கு இருந்தது. அதோடு சேர்த்து இடியும் மின்னலும் இருந்தது. கிட்டத்தட்ட வந்தியத்தேவன் இருந்த கப்பலை இளவரசர் பார்த்து விட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பலுக்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது வந்தியத்தேவன் கப்பலில் இடி விழுகிறது. அதனால் அவனுடைய கப்பல் எரிய ஆரம்பிக்கிறது. வந்தியத்தேவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த கப்பல் எரிவதை தூரத்தில் இருந்து பார்த்த இளவரசர் எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கப்பலில் இருந்த ஒரு படகை எடுத்துக்கொண்டு மேலும் இருவரை அழைத்து கொண்டு வந்தியத்தேவன் இருக்கும் கப்பலுக்கு செல்ல முயற்சி செய்தார். பார்த்திபேந்திரன் எவ்வளவு தடுத்தும் இளவரசர் கேட்காமல் வந்தியத்தேவனுக்காக உயிரையே பணயம் வைத்து காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினார். அந்த நேரத்தில் மழையும் ஆரம்பித்து விட்டது. சாதாரண மழை அல்ல, அது ஒரு கடல் காற்று மழை, புயலாக உருவாகி கொண்டிருந்தது. அவ்வாறு அங்கு உருவாகும் புயல்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கரையை அடையும், கரையில் இருக்கின்ற அனைத்து வீடுகளையும் நாசமாக்கும். அப்படிப்பட்ட புயல்தான் அப்பொழுது அங்கு உருவாகி இருந்தது. இளவரசர் படகின் உதவியோடு வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக எரிகின்ற அந்த கப்பலின் அருகே சென்று கொண்டிருந்தார். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கப்பலில் இருந்த தீ பரவ ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட முழு கப்பலையும் அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் மழையோடு சேர்த்து ஆலங்கட்டி மழையும் பெய்தது. அவ்வளவு மழை பெய்தாலுமே எரிகின்ற நெருப்பை அது அணைக்கவில்லை. வந்தியத்தேவன் வாழ்வில் முதல் முறையாக ஆலங்கட்டி மழையை பார்க்கிறான். இதையெல்லாம் இறப்பதற்கு முன்னால்தான் நாம் பார்க்க வேண்டுமா என்று எண்ணிக்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கண்ணுக்கு இளவரசர் வந்த அந்த படகு தெரிந்தது. கூடவே அந்த படகுக்கு பின்னால் புலிக்கொடி பறக்க பார்த்திபேந்தனுடைய மரக்களத்தையும் அவன் பார்த்தான். அந்த சுழல் காற்றில் பார்த்திபேந்திரன் கப்பலும் சிக்கிக் கொண்டது. ஆனால் அந்த கப்பலில் காற்றின் தன்மையை தெரிந்த பல மாலுமிகள் இருந்தார்கள். அதனால் அந்த பாய்மரத்தின் பாதிப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. படகில் வந்த இளவரசர் வந்தியத்தேவனை பார்த்து விட்டார். கடலில் குதி என்று அவர் கத்தினார். ஆனால் அது அவனுடைய காதில் விழவில்லை. இன்னும் சிறிது நேரம் தாமதித்தால் கப்பல் அடித்தளத்திற்கு நெருப்பு வந்துவிடும், கப்பல் மூழ்கிவிடும், பிறகு வந்தியத்தேவனை காப்பாற்ற முடியாது என்று எண்ணிய இளவரசர் நொடி பொழுதில் ஒரு முடிவு செய்தார். அந்த படகில் இருந்த ஒரு கயிற்றை எடுத்து அவருடைய இடுப்பில் கட்டி மறுநுனியை அந்த படகில் கட்டினார். பின்பு அந்த கடலில் குதித்தார். அந்த அலைகள் ஒரு கணம் அவரை வானத்திற்கு கொண்டு சென்றது, மறுகணம் கடலுக்குள்ளே தள்ளியது. இளவரசரை கடல் எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் திசையும் குறியும் தவறாமல் எரிகின்ற கப்பலை நோக்கி வேகமாக நீந்தி கொண்டு சென்றார் இளவரசர். அப்பொழுது வந்த ஒரு மிகப்பெரிய அலையின் காரணமாக எரிகின்ற அந்த கப்பலுக்குள்ளே இளவரசர் சென்றார். என்னை பிடித்துக் கொண்டே வா, விட்டுவிடாதே என்று சொல்லி இருவரும் கடலில் குதித்தார்கள். வந்தியத்தேவனுக்கு நீச்சல் அவ்வளவாக தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் இந்த சூழ்நிலையை சமாளிக்கும் திறமையும் அவனுக்கு கிடையாது. எனவே மிகவும் கஷ்டப்பட்டு அந்த படகுக்கு வந்தியத்தேவனை இளவரசர் காப்பாற்றி சென்று கொண்டிருந்தார். ஒரு வழியாக அந்த படகில் இளவரசரும் வந்தியத்தேவனும் ஏறிவிட்டார்கள். ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் அந்த மரக்கலம் கொழுந்துவிட்டு எரிந்த பிறகு கடலில் சாயும். ஒருவேளை அப்படி சாயும் பொழுது இவர்களுடைய படகுக்கு கண்டிப்பாக சேதம் ஏற்படும். ஒருவேளை சேதம் ஏற்படாமல் போனாலும் பார்த்திபேந்திரன் மரக்கலம் இவர்களுடைய கண்ணுக்கு தெரியாது, ஏனென்றால் இருண்டுவிடும். அதனால் அவர்களாலும் இவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வேகமாக துடுப்பை வலியுங்கள், வேகமாக செல்லுங்கள் என்று இளவரசர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த கப்பல் முழுக தொடங்கியது. எரிந்த கப்பல் முழுகியதும் சுற்றிலும் இருள் சூழ்ந்து விட்டது. மற்றொரு கப்பல் இருந்த இடமே தெரியாமல் போனது. திக்கு திசை ஒன்றும் தெரியவில்லை. பிறகு சிறிது நேரத்தில் சூழிக்காற்று இல்லை, ஆனால் கடலின் கொந்தளிப்பு மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. அவர்களை சுற்றிலும் இருட்டாக இருந்தது. மழையும் ஓய்ந்து விட்டது, காற்றும் ஓய்ந்து விட்டது, இடியும் மின்னலும் நின்று விட்டது. ஆனால் கடல் மட்டும் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அங்கு சற்றும் எதிர்பாராத ஒரு அபாயம் ஏற்பட்டது. மூழ்கிக் கொண்டிருந்த எரிந்த கப்பலில் எரியாத ஒரு பாய்மரம் மட்டும் அங்கிருந்து பிரிந்து வந்து கடலில் மிதந்து கொண்டிருந்தது. இருட்டின் காரணமாக அது அவர்களுக்கு தெரியவில்லை. பிறகு அதை பார்த்தவுடன் வேகமாக துடுப்பு வலியுங்கள் என்று இளவரசர் சொல்ல அதற்குள் அந்த பாய்மரம் அந்த படகின் அடிப்பகுதியில் இடித்தது. இடித்த வேகத்தில் அந்த படகு இரண்டாக பிளந்தது. முதலில் இரண்டு பகுதிகளாக பிரிந்தது, பிறகு சிறிய சிறிய பலகை துண்டுகளாக பிளந்து சிதறியது. அப்பொழுது வந்தியத்தேவனுக்கு இளவரசர் ஆறுதலாக இருந்தார். பயப்படாதே, இந்த உடைந்த படகை காட்டிலும் அந்த பாய்மரம் பத்திரமானது, தாவி அதை பற்றிக்கொள் என்று இளவரசர் சொல்ல இருவரும் அந்த பாய்மரத்திற்கு பாய்ந்து சென்றார்கள். இங்கே நடக்கும் எந்த விஷயமும் கரையில் இருந்த சேனாதிபதிக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் தெரியாது. இளவரசர் பத்திரமாக பார்த்திபேந்தனுடைய கப்பலுக்கு சென்று விட்டார் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அங்கே வந்தியத்தேவன் கப்பல் எரிவதற்கு பல மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் கரையில் இருந்த பூங்குழியை பார்த்து சேனாதிபதி பேச ஆரம்பித்தார். நீ இளவரசருக்கு செய்த உதவிக்கு நன்றி, சோழ அரசருக்கு செய்த உதவிக்கும் நன்றி. இதை காரணமாக வைத்து கொண்டு இளவரசரை பார்ப்பது பேசுவது என்றெல்லாம் எண்ணக்கூடாது. இளவரசருக்கு வானதியை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீ அடிக்கடி அவரை பார்ப்பதும் தஞ்சாவூருக்கு சென்று பார்ப்பதுமாக இருக்கக்கூடாது என்று சேனாதிபதி கண்டிக்க பூங்குழலி அங்கிருந்து கோபித்துக் கொண்டு சென்று விட்டாள். சென்ற அவள் சூழிக்காற்றை பார்த்ததும் சிறிது நேரம் இருந்துவிட்டு போகலாம் என்று எண்ணவும் அவள் மனம் கேட்கவில்லை. சமுத்திரகுமாரியாக இருக்கும் நாம் ஏன் இந்த சமுத்திரராஜனுக்கு பயப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கோடிக்கரைக்கு செல்ல அவளுடைய படகை அவள் எடுத்துக்கொண்டு சென்றாள். அந்த நேரத்தில் அங்கிருந்து ஆழ்வார்க்கடியானுக்கு முதன் மந்திரி கொடுத்த வேலை நினைவுக்கு வருகிறது. அந்த ஊமை ராணியை எப்படியாவது தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் என்ன வழக்கம் போல இலங்கையில் இருந்து அந்த ஊமை ராணி தப்பித்து விடுகிறாள். ஒருபுறம் அவள் தப்பித்துவிட மறுபுறம் பூங்குழலி கடலில் பயணிக்கிறாள். ஏற்கனவே கோபத்தோடும் அழுகையோடும் ஆத்திரத்தோடும் சேனாதிபதி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பூங்குழலியின் மனதை காயப்படுத்திக் கொண்டே இருக்க அதையெல்லாம் அவள் எண்ணிக்கொண்டே அந்த கடலில் சென்று கொண்டிருந்தாள். இளவரசருக்கு வலை போடாதே என்று சேனாதிபதி சொன்ன வார்த்தை அவள் மனதை கிழித்துக் கொண்டிருந்தது. யாருக்கு வேண்டும் இந்த இளவரசர், யாருக்கு வேண்டும் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு கோடிக்கரைக்கு வந்துவிட்டாள். அடுத்த நாள் விடிந்தது. சூழிக்காட்டின் அந்த கோலாகலம் ஒருவாறு அடங்கியிருந்தது. இடியும் இல்லை, மின்னலும் இல்லை, மழையும் நின்று போயிருந்தது. அப்பொழுது அங்கே கரையில் ஒரு கட்டுமரம் கவிழ்ந்து கிடந்தது. அதற்குள்ளே ஒரு வளைஞன் இருந்தான். அவன் மிகவும் அடிபட்டிருந்தான். பின்பு அவனை காப்பாற்றிய பிறகு அவன் சொல்ல ஆரம்பித்தான். அவன் ஈழ தேசத்து கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவன் என்றும் மீன்பிடிக்க போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பற்று கொண்டதாகவும் தன்னோடு வந்த தோழன் இறந்து விட்டதாகவும் மேலும் அங்கிருந்த சுழிக்காற்றில் இரண்டு மரக்கலங்களை பார்த்தேன் என்றும் அதில் ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது என்றும் அதில் ஒரு சில மனிதர்களும் இருந்தார்கள் என்றெல்லாம் அந்த வளைஞன் சொன்னான். இதை கேட்டவுடன் பூங்குழலிக்கு ஒருவேளை இளவரசராக இருக்குமோ, அவர் வந்த கப்பல்தான் தீப்பிடித்திருக்குமோ, ஒருவேளை அவர் இல்லாமல் போனாலும் வேறு யாராவது கண்டிப்பாக இருக்கலாம், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் கடலுக்குள் சென்றாள் பூங்குழலி. அந்த நேரத்தில் கடலில் அந்த பாய்மரக்கட்டையை பிடித்து கொண்டு இளவரசரும் வந்தியத்தேவனும் அலை கடலில் மிதந்து கொண்டு வந்தார்கள்.